الله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய இணையற்ற அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவுக்கே எல்லையற்ற புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களை பின்தியர்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியின்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், கயாம நாள் வரையிலே வரக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதும் உண்டாவதா. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படியோ இருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விட்டுவிடும்படி நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றானோ அவைகளையும் முற்றுமுழுதாக விட்டுவிடும்படியும், முதலில் அடியே நடக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்ல உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக எல்லா ஜும்மாக்களையும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விடயம், ஜும்மாவுடைய கடமைக்காக வேண்டி முஸ்லீம்களாகிய நாங்கள் நேர காலத்தோடு வர வேண்டும் என்ற அறிவிப்பு எல்லா இடங்களிலும் செய்யப்படுவதோடு, நேர காலத்தோடு வந்த சகோதரர்கள் நாம் பள்ளியில் இருக்கக்கூடிய முன்னாள் இடங்களை பூர்த்தியாகிக் கொண்டால், நேரம் சென்று வரக்கூடிய சகோதரர்களுக்கு பின்னாலே இருந்து தொழுதுவிட்டு அவசரமாக போகக்கூடிய சந்தர்ப்பம் கொடுக்கலாம். நேரத்தோடு வந்த நாங்கள் முன்னாள் இடங்களை நிரப்பி நன்மைகளை அடைந்து கொள்ளலாம். அதனால பின்னுக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் முன்னால நிறைய இடம் காணப்படுகின்றன. அந்த இடங்களை வந்து கொஞ்சம் எலும்பி வந்து அப்படி நிரப்பினீங்கன்றா ஈக்கிற தூக்கமும் பெய்த்திரும், உற்சாகம் உண்டாகும், இடங்கள் நிரப்பப்படும், எல்லோருக்கும் அந்த துவாவும் பறக்கத்தும் கிடைக்கும். ஆங்காங்கே பின்னுக்கு சாஞ்சி கொண்டிருக்கக்கூடியவங்க, தூணுக்கு முட்டுக் கொடுக்கிறவங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல அழகாக கட்டப்பட்டிருக்கிறது பள்ளி, நாங்க தான் முட்டுக் கொடுக்கணும் இல்லை. அதனால பின்னுக்கு இருக்கிறவங்க, வெளிப்பள்ளியில் இருக்கிறவங்க எல்லாரும் உள்ளுக்கு வந்து முன்னாள் இடங்களை நிரப்பிக்கிறோம். நிறைய இடம் இருக்குது. மேலே யாராவது போயிருந்தா அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், கீழே இறங்கிடுங்க, அல்லாஹ் இப்பயே பெய்திருவான். மேலே மேலே போறதுக்குன்னு ஒரு கூட்டம், 12:30 பின்னால் இருக்க கூட்டத்தை நாங்கள் மேல அனுப்பலாம். நேரத்தோடு வந்தவங்க தயவு செய்து இடம் இருக்கிறது முன்னால வாங்க. அப்படி வெளிப்பள்ளி உள்ளவங்க, சாஞ்சிக்கிறவங்க எல்லாரும் வாங்க முன்னுக்கு. வயோதிபர்கள், நோயாளிகள் பிரச்சனை இல்லை. ஏனையவர்கள் எப்போதுமே முன்னால் உட்காரக்கூடிய நல்ல பழக்கத்தை உண்டு பண்ணிக்கொள்ளுங்க. இந்த ஹஸ்ரத் சொன்னா மட்டும், இவர் வந்தா மட்டும் இல்ல, எல்லா கட்டங்கள்லையும் முன்னால் உள்ள சஃபுகள்ல போட்டி போட்டு அதனுடைய நன்மைகள் அடைஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எவ்வளவு நியமத்துக்களை தந்தாலும் கலிமாவுடைய ஒரு நியமத்து, இதோட பெரிய ஒரு நியமத்து துனியால இல்லை. எங்களை விட படித்த மக்கள், எங்களை விட கண்ணியத்தில் கௌரவத்தில் அது மாதிரி உலகத்தினுடைய சொத்துக்கள் செல்வங்கள் கிடைச்சவங்க நிறைய பேர் உலகத்தில் காணப்பட்டாலும், அந்த கண்ணியமும் கௌரவமும் செல்வமும் சொத்தும் அத்தனையும் துனியாவோடு இல்லாமல் போயிடுது. ஒரு கலிமா சொன்ன ஒரு முஸ்லீம், அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய லைன்ல, உலகத்தினுடைய அடிப்படையில மதிக்கப்படாதவனாக இருந்தாலும், இந்த கலிமா அவனை உலகத்துல மாத்திரமல்ல ஆகிரத்திலையும் ஒரு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துல சஹாபாக்களுக்கு மத்தியில் இதைத்தான் விளங்கப்படுத்தினாங்க. ஆட்சியை கொண்டு, அதிகாரத்தை கொண்டு, காசு பணத்தை வச்சு, பணக்காரரை வச்சு, வாகனத்துல போறாரு, பெரிய மக்களோட பழகிறாரு, இதை கொண்டு கண்ணியம் இல்லை. யார் இந்த கலிமாவுடைய வாழ்க்கையை உலகத்துல தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்றாரோ அவருக்குத்தான் உலகத்திலையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் கண்ணியம் கொடுப்பான் என்றத அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறாங்க. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் இந்த கலிமா கிடைச்ச மிக முக்கியமான கௌரவமான கூட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். கலிமா கிடைக்காதவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க பாவம் உலகத்திலையும் ஆகரத்திலையும் அவர்களுக்கு கேவலமும் பெரிய முசீபத்திலையும் அவங்க மாட்டிக்கொள்வாங்க. அல்லாஹ் அப்படியான முசீபத்தில் விட்டு எங்களை பாதுகாத்துருவானாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முஸ்லீம்களாகிய நாங்கள் எப்படி வாழணும்ன்றத அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு சொல்லித்தாரான். ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட காலத்துல ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சு கொள்ளணும்ன்றத வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவுடைய பூமி அந்த மதீனாவுல எந்த, அதாவது அதிகமான நாடுகளுக்கு, வெளிநாடுகளுக்கு செல்லாத நபி அந்த மண்ணில இருந்து நாகரிகம் என்று இந்த காலத்தில் நாங்கள் எதையெல்லாம் சொல்றோமோ இதெல்லாம் இல்லாத அந்த காலம், அந்த காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்க்கை இன்று மாத்திரமல்ல கியாமத் வரைக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை. அது கம்ப்யூட்டர் யுகத்துக்கு சரி வராது, படித்த மக்களுக்கு சரி வராது, படிப்பறிவில்லாத மக்கள் தான் அந்த காலத்தில் இருந்தார்கள். அது ஒட்டக காலத்து வாழ்க்கை. இது வந்து நாங்கள் ஹைவேல ஏசியில ட்ரெயின்ல பிளைட்ல போற காலம், இதுக்கு சரி வராது என்று எந்த முட்டாளாவது சொன்னா அவன் பாவம், நசீபு கட்டவன் பாவம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா கியாமத் வரைக்கும் வரக்கூடிய அத்தனை மனித கோடிக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அது அமெரிக்கால பிறந்தாலும் சரி, இந்தியாவில பிறந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, எந்த தொங்கல்ல இருந்தாலும் அவருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட வேற வாழ்க்கையில் அவனுக்கு வெற்றி கிடையாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய முழு நேரம் எப்படி அமையணும், அந்த மனிதனுடைய இபாதத்துகள் மாத்திரமல்ல, நாங்கள் எல்லோரும் சொல்றது போல இபாதத்துகளை மாத்திரம் அறிமுகப்படுத்தின மார்க்கம் அல்ல இந்த இஸ்லாம். இது போல அந்நிய மதத்திலையும் அவர்களுக்கு இபாதத்து இருக்கிறது. ஒரு மாதத்தை கொடுக்க ஒரு போயா நாளைக்கு போறது, அல்லது மற்ற இந்துக்கள் வந்து சிவராத்திரியோ நவராத்திரியோ என்னென்னமோ அந்த டைமுக்கு மட்டும்தான் அவனுடைய வணக்க ஸ்தலத்துக்கு போவானே தவிர, முஸ்லீம்களுக்கு அப்படி அல்ல. முஸ்லீம்கள் எல்லா நேரத்திலையும் பள்ளியோடு தொடர்பு உள்ள மக்களாக, அதுக்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஐந்து நேரம் தொழுகையை குறைஞ்சபட்சம் ஐந்து நேரமாவது நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நியதியெல்லாம் உண்டாக்கிக்கிறான். முஸ்லீம் அஞ்சு நேரம் இல்லவாறு அவர் அதிகமான நேரம் பள்ளிக்கு கால நேரம் கொடுப்பாரு. குறைஞ்சது அவர் அஞ்சு நேரமாவது பள்ளிக்கு வரணுன்றதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஐந்து நேர தொழுகையை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். இமான் ஜமாத்தோடு தொழுறது தனிய தொழுறத்தை விட 25 மடங்கு மேலான நன்மைகள் கிடைக்கும் என்றெல்லாம் ஹதீஸ்ல வந்த காரணம் என்னான்னா, அவர் பள்ளிக்கு வரணும் அல்லாஹ்வுடைய மாளிகையோடு இணையணும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு அடிக்கடி வந்து போவாரோ, அல்லாஹ்வுடைய மாளிகையோடு யார் அதிகமாக தொடர்பு வைப்பாரோ அவரை மோமின் என்று சாட்சி சொல்லுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மோமின், அல்லாஹ்வுடைய மாளிகையோடு தொடர்பு உள்ளவர். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இன்றைக்கு அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளதான் இருந்தாலும் அவருக்கு தொழுகை இல்லாம என்ன சொல்றேன்னு எப்படி சாட்சி சொல்றேன்னு தெரியாம, பெயின் பாஸ் பள்ளியில வேலை செய்யறாரு இகாம சொல்ல போல அவருக்கு பள்ளிக்கு சஃபுக்கு வரையலாம. முஸ்லிமால் தான், முஸ்லிமால் பெயின் பாஸ் அவருக்கு சஃபுக்கு வரையலா, அல்லது எலக்ட்ரிக்கல் வேலைக்கு வந்திருக்கிறாரு அவர் வயரிங் செய்யறார் இகாம சொல்லப்படுவது அந்த நானாக்கு சஃப்ல வந்து நிக்கலாம். அல்லது பள்ளிக்குள்ள ஏதாவது ஒரு வேலைக்கு வந்திருக்கிறார் வெக்கம், சில பள்ளிகள்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது பள்ளியினுடைய வேலைக்காண்டி அதாவது டாய்லெட் கழுவுறதுக்கு அதாவது ஹவுஸ் கழுவுறதுக்கு பள்ளியை துப்பராக்குறதுக்கு சில மக்களை வேலைக்கு எடுத்திருப்பாங்க, இவங்க கூட பள்ளியில சஃப்ல வந்து நின்று இமான் ஜமாத்தோட தொழக்கூடிய பாக்கியம் அற்றவர்களாக இன்றைக்கு நாங்க இருக்கிறத பாக்குறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, பள்ளியில் எக்காம சொல்லப்படுவது இவர் நினைக்கிறார் போல, முஸ்லீம்களுக்கு எக்காம சொல்றாங்க முஸ்லீம்கள் போய் தொழுறாங்கன்னு நினைக்கிறார் போலேக்கு அவர் தன்னை ஒரு முஸ்லீம் என்று கூட நினைக்கிறல்லண்டா, எவ்வளவு பெரிய ஒரு கவலையான ஒரு காட்சி அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அதனால் இன்றைக்கு முஸ்லீம்கள்ட்ட இஸ்லாத்தினுடைய பெருமதியே இல்லாமல் போய் அல்லாஹ்வுடைய கடமைகளுடைய கௌரவம் இல்லாமல் ஆகி பாங்கு சொல்லப்படுவது மீட்டிங் நிப்பாட்டி கொள்ளலாம். பாங்கு சொல்லப்படுவது மீட்டிங் நிப்பாட்டேலாம். பள்ளி உள்ளுக்கு போர்டு மீட்டிங் நடக்குது, பாங்கு சொல்ல போல ரெண்டு நிமிஷம் நில்லுங்க, அவருக்கு மீட்டிங் அவ்வளவு முக்கியம், பாங்குக்கு பதில் சொல்றதுக்காக மீட்டிங் நிப்பாட்டுறதுக்கு ஏலா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலம் இருந்தது பாங்குக்கு ஒரு பக்குவம், பாங்குக்கு ஒரு மரியாதை கொடுக்கப்பட்ட காலம். சுபஹானல்லாஹ், அவ்வளவு கௌரவமாக பாங்கு சொல்லும் பொழுது யாரும் பேச மாட்டார்கள். பாங்கு சொல்லும் பொழுது எங்களுடைய தாய்மார்களை நான் பார்த்திருக்கிறேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க, தலையில புடவையை போட்டுக் கொள்வார்கள். பாங்குக்கு தனி ஒரு கௌரவம். இன்றைக்கு எல்லாத்தையும் இல்லாமலாக்கி இஸ்லாத்தில் உள்ள மரியாதையை இல்லாமலாக்கி இருந்த அமல்களையும் கௌரவத்தையும் இல்லாமலாக்கி இன்றைக்கு வெற்று தலையாக திரியக்கூடிய ஒரு காட்சியும், இன்றைக்கு உம்மத்தில் இருந்த எவ்வளவு நல்ல பழக்கங்களை இல்லாமலாக்கி அதவு கெட்ட ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தையும் இன்றைக்கு எத்தனை பேர் இயக்கம் இயக்கம் பேசி பேசி இன்றைக்கு மண்ணாக்கி வச்சிருக்க அல்லாஹ் நல்லடியார்களே. எனவே ஒரு காலம் இருந்தது பாங்குக்கு அதான், அதாவது பாங்குக்கு ஒரு மரியாதை, பள்ளிக்கு ஒரு மரியாதை. பள்ளிக்கு முன்னால் ஒரு அந்நிய சகோதரர் இவர் போறார் பள்ளிக்கு முன்னால், ஒருத்தர் சொன்னார் அதர் நான் ஒரு அந்நிய மனிதரோட நான் பள்ளிக்கு முன்னால சத்தம் போட்டு பேசிக்கொண்டு போனேன், அவர் திடீரென்று நின்றுட்டார், அவருடைய பேச்சு நின்றது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பேசினா நான் கேட்டேன், ஏன் பேச்ச நிப்பாட்டினீங்க, அவர் சொன்னாரு பள்ளி பேசக்கூடாது, ரோட்ல போறார், பள்ளிக்கு மரியாதை கொடுக்கிறார் அந்நிய மனிதர். எங்கடவன் பள்ளி உள்ளுக்குத்தான் சண்டை எடுக்கிறதுக்கு வார, பள்ளிக்கு வராதவரே அவர் வார ஏதாவது போர்டோட சண்டை பிடிக்கிறதுக்கு
நோம்புல வந்து அரிசியை கேட்கறதுக்கு, ஈச்சப்பழத்தை கேட்கறதுக்கு, வந்த சல்லியை கேட்கறதுக்கு, ஜகாத்த பத்தி கேட்கறதுக்கு கேட்கணும். ஆனா பள்ளிகளுக்கு ஒழுக்கம் கட்ட முறையில கேட்கலாது, பள்ளிகளுக்கு தூசணம் பேச இயலாது, பள்ளி இபாதத்துக்குரிய இடம், அல்லாஹ்வுடைய தீனை சுமக்கக்கூடிய அதாவது பேசக்கூடிய இடம், இந்த இடத்துல நாங்கள் தூசணத்தையும் மோசமான வார்த்தைகளையும் பேசி சண்டை பிடிக்கிறதுக்குரிய இடங்கள் அல்ல பள்ளிகள். இன்றைக்கு பள்ளிகள் எல்லாம் ஆட்சி பிடிக்கக்கூடிய இடமாக, கௌரவம் காக்கக்கூடிய இடமாக, இன்னைக்கு சண்டை பிடிக்கக்கூடிய இடமாக பள்ளிகள் எல்லாம் மாறி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு காலத்திலே பள்ளிக்கு இருந்த மரியாதை இன்றைக்கு நாங்களே பள்ளிக்குரிய மரியாதை இல்லாமல் ஆகிக்கொண்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்ற எத்தனையோ விடயங்கள் ஒரு காலம் இருந்ததை பழையவங்க யோசி பாருங்க. மகரிபுக்கு பின்னால் எங்களுடைய முஸ்லிம் வீடுகள் அதாவது அலாதியாக தனிப்பட்ட முறையில ஒரு பாதையில போனா முஸ்லிம் வீடுகள் என்று விளங்கிக் கொள்ளலாம். எதை வச்சு? என்டனா வச்சு இல்ல, வேறொன்றையும் வச்சு இல்ல, எங்களுடைய முஸ்லிம் வீடுகள் குரான் ஓத போடக்கூடிய சத்தங்கள் கேட்டது. ஒரு காலத்திலே மகரிபுக்கு பின்னால் போனால் ஒரு ஜமாத்து வந்தால் அறிந்து கொள்வார்கள் இதுதான் முஸ்லிம் வீடு. ஏன்? குரான் ஓதக்கூடிய சத்தம் இருந்தது வீடுகள்ல. வெள்ளிக்கிழமை இரவுல புர்தா ஓதக்கூடிய சத்தம் இருந்தது, சலவாத்துகள் ஓதக்கூடிய சத்தம் இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு எல்லாம் இல்லாமல் ஆக்கியாச்சு, எல்லாம் இல்லாமல் ஆக்கி பாவத்தை கொண்டு போட்டாச்சு உள்ளுக்கு. இப்ப மகரிபு போற குரான் ஓதர் அல்ல, புர்தா ஓதர் கூடாதானே, இப்ப மியூசிக் போகுது வீட்டுள்ளுக்கு. நிப்பாட்டி நீங்க புர்தாவ வந்துச்சு முசீபத்து வீட்டுள்ளுக்கு. வீட்டுள்ளுக்கு டான்ஸும் கூத்தும், சின்ன சின்ன நாலஞ்சு வயசு பிள்ளைகளுக்கு போனை வச்சு கேம் விளையாடுது. அலிப் பா சொல்ல தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு, குரான் ஓத தெரியாது, பாப்பா மௌத்தா போனாலும் யாசின் ஓத தெரியாது பிள்ளைக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் பெரும் பாவம். யாசின் ஓதுறது பாவம், புர்தா ஓதுறது பாவம், தத்தம் ஓதுறது பாவம், அதை விட பெரிய பாவத்தை கொண்டு போட்டீங்களே வீட்டுக்கு. இதை பேசுறதுக்கு யார் இருக்கிறாங்க? டிவி வந்துச்சு, இதை பத்தி யாராவது பேசுனீங்களா? ஓ ஹசரத், அது தேவைத்தானே, இந்நாள் இல்லாய் வைநாளி ராஜன். கம்ப்யூட்டர் வந்தது, அது ஹசரத் மாருக்கு விளப்பம் இல்லாததுக்கு இந்த கம்ப்யூட்டர் எவ்வளவு தேவை. இன்னைக்கு அவட புள்ள நஜீஸ் குலியில இறங்கி, இன்னைக்கு நஜீஸ்ல இறங்கி கம்ப்யூட்டர்ல தேவைதான், தேவைக்கு மிச்சமாகி இன்றைக்கு பிள்ளைகளை நாசமாக்கி வச்சுட்டீங்க. யார் யாரெல்லாம் இப்படியான விடயங்கள்ல முன்னின்று ஒவ்வொரு வீடுகளையும் நாசமாக்கினீங்களோ எல்லாரும் தௌபா செய்யுங்கோ. ஒரு காலம் பக்குவமாக இருந்த இந்த நாடு, இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு பக்குவங்கள் எல்லாம் உடஞ்சி, இன்றைக்கு எல்லாம் இல்லாமலாவி ஹராம் ஊட்டுள்ளுக்கு தலை தூக்கி ஆடுறதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால் அதாவது முஸ்லீம்கள் என்று வரும் பொழுது முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இபாதத்தை மாத்திரமல்ல அறிமுகப்படுத்தினான், இபாதத்தோடு அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை சரியாக ஆக்கணும்ன்றதையும் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தையும் சொல்லி தந்தார்கள், இபாதத்தோடு எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் என்னென்ன நடக்கணும்ன்றதையும் சொல்லி தந்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் வெறும் இபாதத்துகளையே செய்து கொண்டு போறான், ஆனா அவன் வாழ்க்கையில ஹராம் விடுபடலையா, இபாதத்துக்கு முட்டுக்கட்ட. இவர் ஹராமான தொழில் செய்தார், இவருடைய முன்சஃபு வீணா பெய்திரும். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில இபாதத்துக்களோடு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முஆமலாத்துகள், மாஷராத்துகள், இது எல்லாத்தையும் சரியான முறையில் ஆக்கிக் கொண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இபாதத்துகளை அதாவது கபூல் செய்யக்கூடிய இபாதத்துகளை அல்லாஹ் ஆக்குவான். எனவே முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழக்கூடிய காலத்திலே முஸ்லீம்களுக்கு ஒரு கௌரவம் இருந்தது. அந்நிய மக்கள் எங்களுடைய காலடிக்கு வந்து சாப்பாடு கேட்டு சாப்பிட்டார்கள், முஸ்லீம்களோடு ரொம்ப கௌரவமாக நடந்து கொண்டார்கள். இன்னைக்கு அந்நியனைகளுக்கு கை நீட்டி ஏசுற அளவுக்கு நாங்க ஆகின காரணம் என்னான்டா, எங்கள்ட்ட இபாதத்து சரியாக இல்ல, எங்கள்ட்ட தக்குவா சரியாக இல்ல, எங்களுக்குள்ள ஒற்றுமைகள் வீணாவி, எங்களுக்குள்ள அதாவது என்னென்ன நடவடிக்கைகள் சரியாக அமையணுமோ இதெல்லாம் வீணானதனால இன்னைக்கு நாங்க அந்நிய சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயமாக ஆகிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கலிமா சொன்னவர்கள் ஒரு நாளும் தாழ்த்தப்பட மாட்டோம், ஆனா ஒற்றுமையாக எங்களோடு இருந்த முஸ்லிம் அந்நிய மக்கள் இன்றைக்கு எங்களோட இவ்வளவு கோபம் ஆகிறதுக்கு காரணம் என்னான்டா, நாங்க எதையெல்லாம் யோசிக்கிறோம், எதையெல்லாம் யோசிக்கிறோம், சமாதானத்தை உண்டாக்குவோம், அதை செய்வோம், இதை செய்வோம், இந்த கூட்டம் வைப்போம், அந்த ஹோட்டல்ல கூட்டம் வைப்போம், இந்த ஹோட்டல்ல கூட்டம் வைப்போம், எத்தனை கூட்டம் வச்சாலும் எங்கட தக்குவா சரியாக இல்லண்டா, ஏண்ட வியாபாரம் சரியாக இல்லண்டா, ஏண்ட கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லண்டா, ஏண்ட ரப்புடைய தொடர்பு அல்லாஹ்விடத்தில் அழுறது, தஹஜ்ஜத்தில் அழுறது, சுபஹுடி இமான் ஜமாத்து இதெல்லாம் சரியாக இல்லண்டா, நீங்க எந்த ஹோட்டல்ல சமாதான கூட்டம் வச்சாலும், எந்த ஹால்ல சமாதான கூட்டம் வச்சாலும், எவ்வளவு உலமாக்கள் சேர்ந்தாலும், எவ்வளவு பாதிரிமார்கள் சேர்ந்தாலும், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளங்களே அல்லாஹ் ஒன்றிணைக்க மாட்டான். இபாதத்துகள் தக்குவா சீராக இல்லண்டா. சஹாபாக்கள் அரசனுடைய மாளிகையில போய் படிக்க, அதாவது உலகத்தினுடைய எந்த விடயத்தையுமே படிக்காதவர்கள், உலக அறிவில்லாதவர்கள், இவர்கள் என்ன செய்யறாங்க, சஹாபா அதாவது அரசனுடைய மாளிகையில போய் அரசனுடைய முன்னிலை தைரியமா பேசுறாங்க. அரசன் கேட்டார், தட்ட சஹாபி கழுதையில வந்திருக்கிறாரு, அரசனுடைய முன்னில தைரியமா நிக்கிறார். கேட்டார், ஏன் வந்தீங்கன்னு கேட்டார் அரசன். பெரிய அதாவது பெரிய வல்லரசு நாடு, வல்லரசு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசர்கிட்ட சாதாரண ஏழைகள், படிப்பறிவு இல்லாதவர்கள் போய் நிக்கிறாங்க. கேட்டார், ஏன் வந்தீங்க? இவர் சொன்னாரு, நாங்க வரல, அல்லாஹ் இபத் ஹசனா எங்களை அல்லாஹ் அனுப்பினான். ஏன் தெரியுமா? லினுக்ரிஜ மன் ஷா மின் இபாதத்தில் இபாத் இலா இபாதத்தில்லாஹி வஹ்தா. நீங்க எல்லாரும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறீங்க. கல்லையும் மண்ணையும் மனிதனையும் மந்திரியையும் அரசனையும் சூரியனையும் சந்திரனையும் குரங்கையும் மாட்டையும் இதெல்லாம் நீங்க வணங்குறீங்க. இந்த வணக்கத்திலிருந்து உங்களை சுத்தப்படுத்தி எடுத்து ஒரே ஒரு நாயன் அந்த அல்லாஹ்வைதான் நீங்க வணங்கணும்ன்ற அந்த கொள்கையின் பக்கம் வெளியாக்க வந்தோம் சொன்னாங்க. எவ்வளவு தைரியம் சஹாபாக்கள். நீங்க செய்யறது ரோங், நீங்க வணங்கணும் அல்லாஹ் என்று சொல்லி இவ்வளவு தைரியமாக பேசுறாங்கண்டா அந்த சஹாபாக்களுடைய ஈமான்ல இருந்த யக்கீன், நம்பிக்கை. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயப்படுறது. டிரஸ்டி போர்டுக்கு வாராரு, ஏலா ஹசரத் எங்கட மஹல்லா பொறுத்தவரல அப்படி எல்லாம் முடிவெடுக்கேலா, ஏ ஒவ்வொருத்தர் மூஞ்சடைச்சு கொள்ளேலாவே, ஒவ்வொருத்தருக்கு பயம், யாரு மக்களுக்கு பயமோ, யாருக்கு மத்தவனுக்கு மூஞ்சு முன்னுக்கு அக்க சொல்ல தெரியாதோ, இவர் போர்டுக்கு வராமிக்கிறதான் நல்லதுன்னு குர்ஆன் சொல்லுது. வலம் யக்ஷா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாருக்கும் பயப்படாதவர், முகம் பார்க்காதவர், பாப்பா மான் எங்கட மச்சான் முடிவு எடுத்து கொள்ளையிலாமைக்கு தடமாத்தம் உள்ளவங்க டெஸ்ட் போர்டுக்கு வரவானோ, அல்லாஹ்வுக்கு பயந்தவர் வாங்க. எல்லா கட்டத்திலையும் ஒரே மாதிரி தீர்ப்பு செய்யறவங்க வாங்க. ஏழைகளுக்கு ஒரு தீர்ப்பு, பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, நல்ல அதாவது தெரிஞ்சவருக்கு ஒரு தீர்ப்பு, தெரியாதவருக்கு தீர்ப்பு. இப்படி அநியாயம் செய்யறவங்க போர்டுக்கு வரவான, இப்படி அநியாயம் செய்யறவங்க வகுப்பு போர்டுக்கு வரவான, இப்படி அநியாயம் செய்யறவங்க பொதுவாக மக்களுக்கு மத்தியில் என்னென்ன இயக்கங்கள் இருக்கிறதோ இதுக்கு வந்து உம்மத்துக்கு நீ அநியாயம் செய்வான. அல்லாஹ்வுக்கு மாத்திரம் பயப்படல என்றால் தான் நாங்க முன்னுக்காகணுமே தவிர மக்களுக்கு பயந்த தீன் இல்லாமல் ஆக்கலாம். இப்ப இந்த சஹாபி சொன்னாரு, உங்களை அந்த வணக்கத்திலிருந்து வெளியாக்க வந்தோம் அல்லாஹ் வணங்குறது சொன்னாரு. வமின் லீக் துன்யா இலா சாதிஹா, நீங்க துனியாவுடைய நெருக்கடியில் இருக்கிறீங்க. ஏன்? உங்களோட வணக்கம் பிழைதானே, படைச்ச நாயனை வணங்கல்ல, நீங்க வணங்குறது பிழையானது. அதனால உங்களுக்கு அந்த வணக்கம் செஞ்சு எந்த ரப்பு கிட்ட நீங்க உதவி எடுக்கணுமோ அந்த ரப்ப நீங்க வணங்கல்ல, நீங்க அல்லாஹோட அல்லாஹ்வுடைய உதவியோடு வாழக்கூடிய வஸ்துக்களை வணங்குறதுனால் உங்களோட வாழ்க்கையில நெருக்கடி, வாழ்க்கையில நெருக்கடி. ஐயாக்கு நாமது ஐயாக்கு உனையத்தான் வணங்குற, உனக்கிட்ட தான் உதவி தேடுற. எனவே எந்த நாயனை வணங்குறோம் அந்த நாயன் தான் எங்களுக்கு உதவி செய்யும். அந்த நாயனை விட்டுட்டு அந்த நாயன் கிட்ட உதவி தேடக்கூடிய கல்லையும் மண்ணையும் சூரியனையும் வஸ்துக்களையும் வணங்கி அந்த வஸ்துக்கள்கிட்ட உதவி தேடுறதாக இருந்தா உன்னோட வாழ்க்கை ஒரு நாள் உட்படாது, வாழ்க்கையில கஷ்டம் போகாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதேதான் இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு எங்களோட ரப்போட தான் தொடர்பாகி நாங்க அதுக்குரிய தீர்வு காணணுமே தவிர எங்களுக்குள்ள என்னத்தை பேசினாலும் தீர்வு வாரல்ல. ஏன்? பேசுறவர்கிட்ட இஹ்லாஸ் இல்ல, பேசுறவர்கிட்ட ஈமான் இல்ல, பேசுறவர்கிட்ட தக்வா இல்ல, பேசுறவர்கிட்ட அல்லாஹ்வோட நம்பிக்கை இல்ல. நீங்க சொத்துக்களை வச்சு பேசுறீங்க, கௌரவத்தை பற்றி பேசுறீங்க, அந்த மந்திரியை கூப்பிட்டு என்னமாவது ஒன்று நடக்கும் நினைக்கிறீங்க, இந்த பணக்காரர் வந்து அவரை கொண்டு என்ன சரி ஆகும் நினைக்கிறீங்க. நடக்காது, நடக்காது. வஸ்துக்களால் ஒன்றும் செய்யலா, பணக்காரர்களால் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம பணத்தை செலவழிக்கலா, ஆட்சியாளருக்கு வாய் துறக்கலா. அல்லாஹ் தான் தைரியத்தை கொடுக்கணும் ஆட்சியாளர்களுக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் அல்லாஹ்வுக்காக தைரியமா பேசினாங்க சஹாபாக்கள். ஈமானுடைய தைரியம், அரசனுடைய முன்னிலையிலே தைரியமாக பேசினாங்க சஹாபாக்கள். எனவே எங்களிடத்தில் ஈமானுடைய தைரியம் வரணும். ஈமான் இபாதத்துகள் சீராக்கிறதோடு எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள மொத்த கட்டங்கள் சீராகும். நான் சொன்னது மாதிரி நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய ஈமானை சீராக்கி அதே போல இபாதத்துகளை சீராக்கிறதோடு எங்களுடைய ஈமானும் இபாதத்தும் அல்லாடத்தில் அது ஒரு கௌரவம் மதிக்கப்படக்கூடியதாக ஆகணுமாக இருந்தா எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில சில விஷயங்கள் இதுல ரொம்ப கவனமாயிக்கும். அல்லாஹ்வை நல்லடியார்களே, சிலர் நல்ல மக்கள் மாஷா அல்லாஹ், வருடா வருடம் சக்காத்து கொடுக்கறாங்க, மக்களுக்கு சதக்காக்கள் கொடுக்கறாங்க, பள்ளிகள் கட்டி கொடுக்கறாங்க, எல்லாம் நடக்குது. ஆனா அவருடைய குடும்ப வாழ்க்கையில பெரிய அநியாயம் நடக்குது. மனைவிக்குரிய ஹக்கு சரியா கொடுக்கிறார் இல்ல, ஒரு மனைவியை ஹலாலான மனைவியை வைத்துக் கொண்டு ஹராமான எத்தனையோ பெண்களோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார். துரோகம் முன்சஃப்ல தொழுதது இல்ல, நீங்க செய்யற அந்த பாவம் இந்த இபாதத்தை இல்லாமல் ஆக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். வெளிநாடுகளுக்கு போறார் பாவத்தை தேடி, மனைவிக்கு துரோகம் செய்யறாரு, குழந்தைகளுக்கு துரோகம் செய்யறார், எவ்வளவு அநியாயம் நடக்குது. நீங்க இபாதத்துகளை பாதுகாக்கணுமா இருந்தா அந்த லைன் சரியாகணும். இதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் பில, கொடுக்கல் வாங்கல் சரியான மோசம். மற்றவன் காணிய பிடிக்கிறது இவருக்கு சும்மா நோமலி இருக்கு, மற்றவன் காணியை சிம்பிளா பிடிக்கிறார். இவ்வளவு காலம் இவர் வருஷம் ஹஜ்ஜி செய்யறாரு, உம்ரா செய்யறாரு, பள்ளிகளையும் கட்டி கொடுக்கிறார். ஆனா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர் தொழில் செய்யற இடம் பள்ளி கடை, பள்ளிக்குரிய ஹக்கை இவர் சரியா கொடுக்கல. இன்னும் 30 வருஷத்தையும் போது எந்த 50 ரூபா கொடுத்தாரோ அதே 50 ரூபா தான் இன்றைக்கும் பள்ளியை கொடுக்கிறார். சிலர் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவருக்குரிய வளங்களை வச்சு அவருடைய அரசியல் பலத்தை வச்சு பள்ளி கடையை சொந்தமாக்கி வச்சுக்கிறான், சொந்தமாக்கி அதுக்கு டீடை மாத்தி எடுத்துக்கிறார். மாத்தி கொடுத்தவன், மாத்தி எடுத்தவர், சைன் பண்ணவர் எல்லாம் மாட்டி கியாமத்தில். துன்யால தப்பேலும் வேண்டிய ஒன்று போட்டு, துன்யால வேண்டிய ஒன்று போட்டு தப்பேலும் கியாமத்தில் ஆஜியாரும் ஆஜியாருக்கு சைன் பண்ணவரும் எல்லாம் சேர்ந்து மாட்டுவார். நரகம் தான், வேற முடிவில்லை, நரகம் தான். அல்லாஹ்வுடைய பள்ளி சொத்து, பள்ளி சொத்துக்கு டீடு எழுதி வச்சுக்கிறார். ஒரு ஊர்ல நிறைய போதுமான மக்கள் வசதி உள்ளவர்கள் பள்ளி கடை எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஆட்சி செய்யறாங்க. போர்டுக்கு பேசுறதுக்கு சக்தி இல்லை, ஏன் பேசினா போர்டு விட்டு வெளியே போகணும், அப்படித்தானே, பேசினா வெளியே, அதனால பேசாம இருந்துட்டு பேசிடுவோம், அப்பதான் அடுத்த முறை எலெக்ஷன்ல வரையிலும். அல்லாமே நெல்லடியார்களே, அந்த ஊர்ல உள்ள வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து போர்டு அனுமதியோட அந்த கடை முதலாளிகள்ட்ட போய் பேசினாங்க, இங்க வாங்க, நீங்க செய்யறது ஹராம், பள்ளிக்குரிய ஹக்கு நிறைவேற்றுங்கோ, கொடுக்கிற கூலி 50 ரூபா இல்ல, ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுங்க, இல்லட்டு ஒரு மாசத்துக்கு இவ்வளவு கொடுங்க, எல்லாம் பேசினோடனே ஒருத்தர் சொன்னாரு, தம்பி நீ எல்லாம் இன்றைக்கு முளைச்ச காலான், நாங்கெல்லாம் பழையாக்கள் அப்படின்னு, நாங்க பழைய கல்லன், உனக்கு இப்பதான் உங்களுக்கு தெரியும் இந்த எங்கட கலவு, அதனால நீங்க மிச்சம் பேசினீங்கடா, எங்களுக்கு வேண்டிய இன்ஃபுளன்சிக்கு நாங்க இந்த கடையை சொந்தமாய் கொள்வனா அப்படின்றார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அநியாயம், யாரோட போட்டி போடுறீங்க? பள்ளி சொத்து அல்லாஹ்வுடைய சொத்து. இன்னைக்கு எவ்வளவு வக்ஃப் சொத்து எங்க போயிருக்கு, என்னென்ன பேசுறாங்க, இதை பேசுறதுக்கு ஆள் இல்ல, இதை பேசல, பேசின ஆஜியார் கோவிச்சு கொள்வாரு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால நீங்க எவ்வளவு பெரிய மக்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு இபாதத்துகள் செய்யறதா இருந்தாலும் சரி, பள்ளி சொத்துக்கள் அதுக்குரிய ஹக்குகள் கொடுக்கப்படணும். அதே நேரத்தில் பள்ளியினுடைய சொத்துக்கள் யாருடைய கையில் ஒப்படைக்கப்பட்டீக்கோ, இவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் போர்டை பத்தி பேச வரல, பொதுவாக ட்ரஸ்டி போர்டில் யாரு ட்ரெசரரோ யாரு பொருளாளரோ, இவர் ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பள்ளியினுடைய சொத்து என்ற கையில தரப்பட்டீக்கு அல்லாஹ் பாதுகாக்க ஒரு சதமாவது முன்ன பின்னையானா நாளைக்கு எனக்கு சொர்க்கம் போகையிலா, எவ்வளவு கவனமாக இவரு அந்த சொத்துக்களை இதாக்கணும்டா. இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. ஒரு பள்ளியுடைய ஹசரத் சொன்னாரு, பெரிய ஜோக்காய்க்கு அந்த கதை, அவர் சொன்னார், ஹசரத் தார சம்பளத்தை டைமுக்கு தரமாட்டேன், ஹசரத் எந்த நாளும் லேட்டாவி லேட்டாவி, 10ஆம் தேதி 12ஆம் தேதி. அவர் சொல்றாரு, நாங்க கடையில கடன் வாங்கி வச்சிக்கி கடைக்காரன் தலையை தின்றா, இவங்க தார சம்பளத்தையும் தாராங்க இல்ல. ஒரு நாள் இவர் பொருளாளரோட குழம்பினார், சொன்னாரா, ஆஜியார் நீங்க எனக்கு டைமுக்கு தாரத்தை தாங்கோ. நான் இடையில கேட்டேன், அதுல எவ்வளவு தாராங்க, ஒரு 12,000 ரூபா. சுபஹானல்லாஹ், என்னத்துக்கு உதவும் 12,000 ரூபா? ஒரு பள்ளியினுடைய நிர்வாகி ஒரு டெஸ்ட் என்னட்டு சொல்றார், ஹசரத் எங்கட பள்ளிக்கு ஒரு ஹசரத் எடுத்தோம், ஹசரத்தை இன்டர்வியூக்கு வர சொன்னோம், அவருடைய எல்லாத்தையும் பேசினாராம், எல்லாத்துக்கும் ஓகே. இவர் இடக்கட கேட்டாரா, ஹசரத் சம்பளம் எவ்வளவு வேணும், அவர் அதை பத்தி பேசுறாரு இல்ல. திருப்பி திருப்பி கேட்டார், பேசுறார் இல்ல. கடைசியா கேட்டு, ஹசரத் நீங்க எல்லாத்துக்குமே ஓகே பண்ணிட்டீங்க, இப்ப சம்பளம் எவ்வளவு சொல்லுங்களேன். ஹசரத் ஹசரத் அமைதியா சொன்னாரா, ஆஜியார் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவோ அது எனக்கு தாங்கன்னு சொன்னாராம். இவர் சொல்றாரு எனக்கிட்ட, ஹசரத் இந்த மௌலை மாதிரி அறப்படிச்சு தனத்தை பாருங்கோ, எங்களுக்கு செலவாகிறத கேட்கிறாங்களே இன்னால் இல்லாமல். ஏ மௌலைமாருக்கு மனைவிமார் இல்லையா, மௌலைமாருக்கு பிள்ளைகள் இல்லையா, என்ன மௌலைமாருக்கு இறச்சி கிடக்காரன் என்ன 200 ரூபாய்க்கு ஒரு கிலோ கொடுப்பா, இல்லாட்டி பண்டக்க வாங்க போனா 10 ரூபாய்க்கு தாங்க எடுங்க அதுன்னு சொல்லுவானா, இல்லாட்டி பஸ்ல என்ன கண்டக்டர் பூஜைக்கத்துமா வாராரு அப்படின்னு 50 ரூபாய் தூரத்துக்கு 10 ரூபாய் எடுப்பானா. அதே ஹசரத் மாட்டு தான் கூட கூட வாங்கி எடுக்கிறான், தொப்பி போட்டு தானே ஏமாத்தலாம் தானே. இன்னைக்கு எவ்வளவு ஏமாத்தப்படுது ஹசரத் மாறு. அல்லாவின் நல்லடியார்களே, கொடுக்கிறார் 12,000 ரூபாய். இப்ப இவர் பொருளாளர்கிட்ட கேட்டு அவர் சொன்னாராம், அதுல துவச்சு கொள்ள வாங்க நான் கட்டாயம் தருவேன். என்னாச்சு தாங்களே? அவர் சொன்னாராம், தெரியாதா எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, எனக்கு தேவைப்படுவது, ஆனால் உங்களோட சல்லி எடுத்து ஒருத்தர் கொடுத்துக்கிறேன், ஒரு 12ஆம் தேதி 13ஆம் தேதிக்குள்ள கிடைச்சிடும் தாரேன் ஹசரத் சொன்னாராம். அல்லாவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட பஞ்சம் பிடிச்சவர்கள், பள்ளி சல்லிய சாப்பிடுறவர்கள், ஹசரத் மார் பாவம் மாசம் முடியக்குள்ள சம்பளத்தை எதிர்பார்த்து நிக்கிறாங்க, இந்த ஹசரத் மார சம்பளத்தை எடுத்து தண்ட பிசினஸ்ல ரொட்டேஷன் பண்றவங்க, இப்படிப்பட்டவங்கள பள்ளிக்கு போடுறீங்கடா, அந்த பள்ளி சொத்து பாதுகாக்கப்படுமா? அல்லாவின் நல்லடியார்களே, பள்ளியில வேலை செய்யறண்டா தன்னுடைய காசு பணங்களை அல்லாவுடைய மாளிகைக்கு அள்ளி கொட்டி அவர் பள்ளிக்கு சேவை செய்யணுமே தவிர, பள்ளியிலிருந்து கிள்ளி எடுக்கிறவர் பள்ளிக்கு வரக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சா ஒரு ட்ரஸ்டின்னு வைங்க, ஒரு ட்ரஸ்டி கொஞ்சம் பள்ளிக்கு கூட நேரம் கொடுக்கிறார், அதுக்காக வேண்டி பள்ளியிலிருந்து அவருக்கு ஒரு சம்பளம் கொடுக்கல. அவர் பள்ளியை பாதுகாக்க வந்தவர், அவர் பள்ளியை பராமரிக்க வந்தவர். ஜக்காத்து கொடுக்கிறவனை தூக்கி போர்டுக்கு போடுங்க, பள்ளியில் ஏதாவது குறைபாடுண்டா அவன் கொடுப்பான். பள்ளியிலிருந்து அவருக்கு ஏதாவது செஞ்சா சம்பளம் எடுக்கிறவரும் பள்ளியிலிருந்து பரான்றவரும் இவர ட்ரஸ்டி போர்டுக்கு கொண்டு வரவான அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் வீணா போயிடும், இது தலையங்கம் அல்ல. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே பள்ளி சொத்துக்கள் இன்றைக்கு அதாவது சுரண்டப்படுது. இதே மாதிரி மற்றவருடைய சொத்து, மற்றவர் பாவம் அவர் கடைதான் இருக்குது, இந்த கடையை கொடுத்தாரு, வருஷம் முழுக்க அவனுக்கு கொடுக்கிறது சின்னோரு ஹக்கு. இவர் நல்லா தொழில் செஞ்சு மாஷா அல்லாஹ் வீட்டுக்கு மேல வீடு வாங்கி, காருக்கு மேல கார் வாங்கி, இன்றைக்கு பெரிய லட்சாதிபதியாக கோடீஸ்வரரா இருக்கிறார். ஆனா அவன் பாவம் பிச்சை வாங்கி சாப்பிடுறான், அல்லது கஷ்டத்தில் இருக்கிறார், அவருடைய கஷ்டத்தை இவர் பார்க்கிறார் இல்ல. எனவே மற்றவருடைய சொத்துக்கள் இது கயாமத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கயாமத்துடைய நாளையில பங்களோட்டுக்காரன் யாரு தெரியுமா, லொஸ்டானவன் யாரு தெரியுமா? சொன்னாங்க, ஜகாத்தையும் தொழுகையையும் நோம்பையும் பெரும் பெரும் அமல்களையும் கொண்டு வருவாங்க, மலைகளை போல அமல்கள், மக்கள் பார்த்து பொறாமப்படுவார்கள், சுப்ஹானல்லாஹ் இவ்வளவு அமலா. அந்த நேரத்தில் பக்கத்தில் ஒரு லைன் நிற்கும், அந்த லைன் உள்ளவர் சொல்வாரு, சதமஹாதா வரபஹாதா வாஹத மாலஹாதா. ஒருத்தர் சொல்லுவார், யா அல்லாஹ் இந்த நிக்கிறானே மலையை மாறி அமல தூக்கி கொண்டு இவன் எனக்கு ஏசினாயா அல்லாஹ், அப்படியா அவருடைய அமல்கள் இருந்து எடுத்து கொடுக்கப்படும், இவனுக்கு அடிச்சான் யா அல்லாஹ் கொடுக்கப்படும், என்னுடைய சொத்தை அபகரிச்சான் யா அல்லாஹ் அவனுடைய சொத்து அமலிருந்து கொடுக்கப்படும், இவன் எனக்கு இட்டு கட்டினான் யா அல்லாஹ் அவனுடைய அமலிருந்து. இப்படி ஒவ்வொருவராக அல்லாஹ் இடத்துல இருந்து வழக்கு தொடுக்கும் பொழுது இவனுடைய அமல்களை அல்லாஹ் எடுத்து கொடுத்து 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 அந்த மலை போன்ற அமல்கள் அப்படியே முடிஞ்சிடும், ஒரு அமலும் இல்லை. ஆனா லைன் இன்னும் முடியல, கிளினிக்கு வந்த லைன் மாதிரி இன்னும் முடியல, டாக்டர் போய் சாப்பிடுறாரு லைன் அப்படி நிக்குது, நோயாளி 100 பிரஷர் உள்ளவர் இன்னும் கொஞ்சம் ஏறி போவார் கிளினிக் முடிஞ்சு போகலையே. இவர்கள் செய்யற அநியாயத்துக்கு அவங்க பாவம், நேற்று ஓரளவு இருந்த நோயாளி கிளினிக் வந்து இன்னும் கொஞ்சம் கூட போறார், ஏன் அவங்க வந்து அபையில காஞ்சி கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு பசியில இப்படி. அல்லாஹ்வே நல்லடியார்களே, இப்ப லைன் நிக்குது, லைன் நிக்குது, அமல் முடிஞ்சு போச்சு, ஆனா இன்னும் விளக்கு தடுக்கிறாங்க யாருதா. இப்ப பாப்பாரு இந்த அமல் முடிஞ்சு போச்சு, இப்ப என்ன நடக்க போகுது? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்த மக்களுடைய பாவங்கள்ல இருந்து இவருக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான், அந்த அளவுக்கு ஈக்கிற நன்மையெல்லாம் கொடுத்து பாவத்துக்கு மேல பாவத்தை சுமந்து பரிதாபமான நிலைமையில பாவியாக நரகத்துக்கு போய் சேருவான். சொன்னாங்க, இவன் தான் நஷ்டவாளி. உலகத்தில் வெளிரங்கத்தில் நல்லவர்கள், உள்ரங்கத்தில் எவ்வளவு பாவங்களை செஞ்சு மத்தவங்களோட சொத்துக்களை சூறையாடி மத்தவனுடைய மனசு உடைச்சி மத்தவங்களுக்கு எவ்வளவு அநியாயம் செஞ்சு இன்னைக்கு நாங்க வெளிரங்கத்துல பிராடோல போறோம், கார்ல போறோம், வாகனத்துக்கு மேல வாகனம். அல்லாஹ்வின் நல்லடியார் எவ்வளவு பெரிய அநியாயம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாதிரிதான் எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் நாங்க கியாமத்துல மாட்ட போறோம். அல்லாஹ் லேசா கேள்வி கேட்கிறல்ல, லேசா தொழுதா அல்ஹம்துலில்லாஹ் போங்கன்னு சொல்றல்ல, நோம் பிடிச்சீங்களா, பித்ரா கொடுத்தீங்களா, இது அல்ல எங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பகுதியையும் அல்லாஹ் கிண்டி கேட்பான். அதனாலதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்தில் ஒரு மனிதனுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பிச்சா அவன் நாசம்தான், அவருக்கு தப்பே இல்லாத கேள்வி கணக்கில் இருந்து தப்ப முடியாது, பயங்கரமான கேள்விகள் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே எங்களுடைய குடுக்கல் வாங்கல் சீராகும். இன்றைக்கு எங்களுக்கு மத்தியில் உள்ள குடுக்கல் வாங்கல், ஒரு காலத்திலே முஸ்லீம்கள் போற்றப்பட்டாங்க. கொடுக்கல் வாங்கல்ல முஸ்லீம்கள் தான் ஒரிஜினலா வியாபாரம் செஞ்சாங்க, கொடுத்த கடனை சரியான நேரத்துக்கு திருப்பி கொடுத்தாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு இதுல எல்லாரும் வீக், நாங்க இதுல எல்லாரும் மோசமாயிட்டோம். அன்னியன் இன்றைக்கு எங்களுக்கு கை நீட்டுற அளவுக்கு நாங்க இன்றைக்கு மாறிட்டோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன்ன்றது ஒரு அமல், கடன் ஒரு அமல், அது ஒரு இபாதத். ஒரு மனிதன் இல்லாத மனிதனுக்கு ஒரு கடனை கொடுத்து உதவி செய்யறது, இது அவருக்கு இபாதத்துடைய கூலி கிடைக்கும், நன்மை, நன்மையான காரியம். ஆனா அந்த கடன் கொடுக்கிற நேரத்தில் அல்லாஹ் சொன்ன நிபந்தனைகள் மீறும் பொழுது அங்க அவங்க சிக்கலுக்கு மாட்டிப்படுவாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கடனை பத்தி ஒரு பெரிய ஒரு ஆயத், கிட்டத்தட்ட 15 வரிகள் கொண்ட பெரிய ஒரு ஆயத்துல நிப்பாட்டாம முழு ஆயத்தையுமே அல்லாஹ் சொல்லி காட்டுறான் கடனை பத்தி. நீங்க கடன் கொடுக்கிறதாக இருந்தா அதுக்கு நீங்க நிறைய நிபந்தனைகள், மிக முக்கியமான நிபந்தனைகள் ஒன்றுதான், நீங்க எழுதி கொள்ளணும். எழுதணும், எப்படி எழுதணும், அதுக்குரிய சாட்சிகள் வச்சு, அப்துல்லா நானாக்கு முகமது நானா 1,00,000 ரூபாய் கொடுக்கிறார், அதுக்கு சாட்சிகளோடு சைன் பண்ணி முறையாக எழுதப்பட்டுத்தான் கடன்கள் கொடுக்கப்படும். இன்னைக்கு இப்படி கொடுக்கிறதுன்றது நான் தான் நம்ப மாட்டேன், 99% இல்லை. இந்த கடன்கள் எங்களுக்குள்ள இப்படி எழுதினா அது கௌரவம் இல்லாம பெய்திருமோ தெரியான்ற ஒரு அடிப்படையில் நாங்க எங்களுக்குள்ள கௌரவத்துக்காக கொடுக்கல் வாங்கல் செய்யறோம், கடன் கொடுக்கிறோம். இந்த கடன்ல இன்றைக்கு உம்மத்து பிரிஞ்சிட்டாங்க. சில கடைகள்ல போனா கடன் உறவை கெடுக்கும் போட்டிக்கிறார், கடன் உறவை கெடுக்கும், கடன் உறவை கெடுக்காது. இன்னொரு இதுல கடன் அன்பை முறிக்கும், அதாவது நாளை இல்லை இன்று கடையில போட் போட்டிக்கிறாங்க. ஏன் கடன் வாங்கினா அண்டையோடு அந்த கடன் பண்ணாவே, யாராவது ஒரு கடைக்காரர் இறக்கப்பட்டு கடன் கொடுக்க ஆரம்பிச்சார் வைங்க, அவர் கடையை மூட போறார் என்று அடையாளம், அவர் கடையை மூட போறாரு, கிட்டத்தட்ட கடன் மூடிப்படும். ஏன், கடன் எடுக்கிறவன் அப்படித்தான். இன்னைக்கு யாருமே நம்பிக்கையா கடனை கொடுக்கிறதுன்றது இன்னைக்கு பெரிய மோசமான ஒரு காலமாக ஆகிவிட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால கடன் என்று சொன்னா ஒரு மனிதன் கொடுக்கிறது கட்டாயம், நன்மை, ஆனா எடுக்கிறவர்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். முதலாவது கடன் கொடுக்கிறதாக இருந்தா கடன் கொடுக்கிறவர் பார்க்கணும், எடுக்கிறவர் யாரு, இவன் கல்லனா, டைமுக்கு தருவானா, இவன் நம்பிக்கையாளனா, அல்லது இவன் ஊரெல்லாம் சொல்லி கடன் வாங்குறவனா என்றத கொஞ்சம் அவசரப்படாம நிதானமாக நீங்க கொஞ்சம் விசாரிங்க, விசாரிச்சு கடன் கொடுங்க. சில மக்களுக்கு வாழ்நாள் முழுக்க உம்மா மவுத்து, சில வருவான் பள்ளிக்கிட்ட, ஒரு நாளைக்கு வேக்கந்த பள்ளிக்கிட்ட, இன்னொரு நாளைக்கு வெள்ளவத்த பள்ளிக்கிட்ட, இன்னொரு நாளைக்கு கொல்பிட்டி பள்ளிக்கிட்ட, என்ன ஆஜி உம்மா மவுத்தாஜி, ஆஜியார் தூக்கி கொடுக்கிறார் 2,000 ரூபாய் 5,000 ரூபாய், நாளை கொல்பிட்டி பள்ளிக்கு சொல்றார் ஆஜி உம்மா மவுத்து, இவன் வாழ்நாள் முழுக்க அவன் உம்மா மவுத்து, எத்தனை உம்மாவும் தெரியும் அவனுக்கு, உம்மா மவுத்து, உம்மா மவுத்துண்டே அவன் வாழ்க்கை போகுது. இன்னும் கொஞ்சம் பேர் மாப்பிள்ளை மாப்பிள்ளை மவுத்தானே சாரி வேற மாப்பிள்ளை மவுத்து மாப்பிள்ளை மவுத்துண்டு எவ்வளவு உதவி செஞ்சாலும் நீங்க பாப்பீங்க, ஒவ்வொரு பள்ளியினுடைய கேட்லையும் சில உம்மா ஈக்கிறாங்க, சில ஆண்கள் ஈக்கிறாங்க, இவங்களுக்கு எதனால இதை பாடமாக்கி வச்சிருக்குது, இதுதான் மேல இப்படியே அவனோட வாழ்நாள் முழுக்க போகுது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிலருக்கு கடனே வாழ்க்கையா போச்சு, கடன் வாங்கி வாங்கி யாருக்கும் இவர் கொடுக்கறல்ல. ஆனா ஒன்று கோவிக்கவான, சிலருடைய வெளிரங்கத்தை பார்த்தா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், பெரும் பாவம். நல்ல மக்களுடைய மரியாதையும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக ஜுப்பா போட்டுதான் வாரான், தாடியை வச்சுதான் வாரான், தொப்பியை போட்டுதான் வாரான். இவனுடைய இந்த தீய செயல் ஜுப்பா போட்ட சமுதாயத்துக்கு இன்றைக்கு கேவலமா போச்சு. இப்படி இவன் தாடியை வச்சுட்டு செய்யற இந்த தீய செயல் இன்றைக்கு தாடிக்காரவங்களுக்கு எல்லாம் கெட்ட பெயரா போச்சு. அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, ஆனால் நாங்க ஜுப்பா போட்டவனத்தை ஏமாத்துறான்றதுக்காக எல்லா ஜுப்பா போட்டவங்களுக்கும் ஏசினா நாங்க பெரும் பாவிகளா மாறிடுவோம். ஒரு தாடி வச்சவன் ஏமாத்தினான்றதுக்காக எல்லா தாடிக்காரவங்களுக்கும் ஏசினா அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுன்னத்தை நாங்க அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் சேர்த்து ஏசினவங்களா ஆயிடுவோம். ஆனால நாங்க ரொம்ப கவனமாயிக்கணும். எனவே இன்றைக்கு ஒரு கூட்டம் கடனுக்கே பழகிட்டாங்க. அதுல என்ன காரணம்? கடன் கொடுத்தவரே அல்லாஹ் சொன்ன விதத்தில் எழுதல, கடன் எடுக்கிறவரும் எழுத விருப்பப்படல. அதனால மறைமுகமாக கடன்கள் கொடுத்தோம், சரியான முறையில் ஒப்படைக்கப்படல. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு காலத்துல முன்னைய காலத்துல ஒரு மனிதர் மலக்குல் மௌத் வந்து, அதாவது மௌத் எடுக்கிறதுக்கு வந்தார். வந்த நேரத்தில் கேட்டார், உனக்கிட்ட ஏதாவது நல்ல அமல்கள் இருக்கிறதா? சொல்லப்பட்டது, என்னைய பொறுத்தவரையில எனக்கு வந்து அப்படியான நல்ல அமல்கள் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரிக்கிறான், என்ன அமல்? அவர் சொன்னார், அப்படி ஒன்று இல்ல, ஆனா ஒரே ஒரு விடயம் என்னண்டா, நான் வந்து ஏழைகள் யாராவது கடன் எடுத்தா அவங்களை நான் மன்னிச்சுட்டுருவேன். அவரு கட்டையில்லாத கட்டத்துல, கடன் தரையில்லாத கட்டத்துல அந்த ஏழையை நான் மன்னிப்பேன். அதே நேரத்தில் ஒரு பணக்காரர் கடன் எடுத்தாரு, டைமுக்கு தர கிடைக்கலையா, அவருக்கு அவகாசம் கொடுப்பேன். சரி ஆச்சார், அடுத்த மாசம் தாங்களே, இன்னொரு பத்து நாள் டைம் போடுங்களே அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுப்பேன். இந்த இது அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவரை சொர்க்கவாதியாக ஆக்கின வாயத்தில் வந்திருக்கிறது. எனவே யாரு கடன் கொடுக்கணும்ன்ற நோக்கத்தில் எடுக்கிறாரோ, இவர் மௌத்தா போனாலும் அல்லாஹ் கடனை கொடுக்கிறதுக்குரிய ஏற்பாடு செய்வான். அது கட்டாயம், அல்லாஹ்வுடைய சுன்னத்து. யாரு எடுக்கக்கோலே கொடுக்க கூடாது என்ற கெட்ட நீயத்தோடு எடுப்பானோ, அவன் கையில எவ்வளவு கோடி கணக்கு இருந்தாலும் கொடுக்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைக்காது. அல்லாஹ் பாதுகாக்கும். இன்னைக்கு ஒரு அதிகமான மக்கள் எடுக்கிறது கொடுக்க கூடாது என்ற கெட்டெண்ணத்தோடு தான் எடுக்கிறதுனால், இன்றைக்கு எவ்வளவு பேரை நம்பி எங்களுடைய பணக்காரர்கள் கொடுத்ததனால் வாழ்க்கையில பெரும் நஷ்டத்தை சந்திச்ச துணிய பணக்காரர்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம். எனவே எல்லாம் நல்லடியார்களே, கடன் ஒரு இபாதத்தாக இருந்தாலும் அந்த கடனின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஷஹீதாக இருந்தாலும் கடன் இருந்தால் கேள்விக்குறி. கடனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், கடனை அடைச்சிட்டு தான் அவர் மௌத்தா போவான். தப்பித்தவரி மௌத்தானார், பிள்ளைகளோ குடும்பத்தில் உள்ளவங்களோ முன் வந்து அந்த அவருடைய கடனுக்குரிய ஏற்பாட ஜனாசால இருந்து அவர் கட்டாயம் செஞ்சாகணும், அப்பத்தான் அவரு அந்த மையத்து மன்னிக்கப்படும். எனவே எல்லாம் நெல்லடியார்களே, நாங்க கடனுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா நடந்து கொள்ளணும். இது ஒரு பக்கம் ஆண்கள், எங்களுடைய பெண்மணிகள் பாவம், பெண்மணிகளை இப்ப ஆண்கள்ட்ட சிலர் ஆண்கள் கடன் வாங்கி போதுமாவி, இப்ப பெண்கள்ட்ட ஒரு ஜமாத் அப்படி வாரிப்பு, இப்ப பொம்பளை அனுப்புறேன் அங்க பேசி அவட்ட நாலு வார்த்தையை பேசினா பொம்பளையில் தானே, அதாவது சரியான சாஃப்டான உள்ள அவசரமா இறங்கிடுவாங்க, அவங்களுக்குள்ள பஞ்சமெல்லாம் ஓதி ரெண்டு அழுகைய அழுதொன்னே அவ கழுத்தில் உள்ள மாலைய கையில் உள்ள காப்பெல்லாம் தூக்கி கொடுத்து எங்க சரி இடி வச்சு எடுத்துட்டு போவோமா அப்படின்னு அவன் பெண்களோட பக்கத்தால இன்னைக்கு எத்தனையோ முதலாளிமார்கள் நஷ்டம் போறதுக்கு காரணம் மனைவிமார்கள். ஏன் மனைவிட பக்கத்தால பொம்பளைகளை அனுப்பி அங்க பேசி பெண்களும் பாவம். அல்லாஹ் பாதுகாக்க, அண்மையில் ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் எங்கட மனைவி ரொம்ப இரக்கமான பொம்பளை, ஒரு பெண்மணி வீட்டுக்கு வந்து அவ அழுது அழுகையில இவ 5 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுத்துட்டான். 5 லட்சம் ரூபாவை, இந்த 5 லட்சம் ரூபாவை கொடுத்து கடைசிக்கு எந்த அளவுக்கு மாறினாங்கண்டா, கொடுத்தவங்க அல்லாஹ் பாதுகாக்கணும், ரொம்ப கௌரவமான குடும்பம், நல்ல இபாதத்துள்ள மக்கள், நல்ல பேணுதலான, அதாவது முழுமையாக மறைக்கக்கூடிய புல் ஃபர்தா போடக்கூடிய பெண்மணி, இந்த 5 லட்சம் கொடுத்து பாவம் பார்த்ததனால் எத்தனையோ விடுத்தங்கள் கோர்ட்ஸுக்கு போக வேண்டிய நிலைமை உண்டாச்சு, இப்படி சீரழிஞ்சாங்க. ஆனால யாரையும் பாவம் பார்த்து நாங்க கடன் கொடுக்கறது அல்ல. அதனால மாஷா அல்லாஹ் நல்லோர் ஹசரத் அல்ஹம்துலில்லா கடன் கொடுக்கவானு சொன்னாரு அப்படின்னு பணக்காரவங்க ஆதாரத்தை கையில் எழுதி கொண்டு போகாம கடனை கொடுங்கோ, கட்டாயம் ஏழைகளுக்கு உதவி செய்யணும், ஆனா விசாரிச்சு முறையாக கடன் கொடுத்தா எங்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்படும், இல்ல எங்களுடைய சொத்துக்கள் இன்றைக்கு வீணாகிறது பெரிய காரணமாகும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் கொடுக்கும் நீயத்தோடு கடன் எடுக்கணும். இன்னைக்கு கடன்காரவங்க கடன் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு ஆயிட்டாங்கண்டா, தாரேன் என்ற நேரத்தில் தராம அதுக்கு பிந்தும் நேரத்தில் அவருக்கு கால் பண்ணி பேசக்கொலே தருவேன் தருவேன் என்றாரு. ரெண்டு முறை மூணு முறை பேசி நாலாவது முறை பேசினா நோ ஆன்சர், போன் ஆஃப், சுவிட்ச் ஆஃப் ஆகியாச்சு. இப்ப போன் ஆன்சர் இல்லை. இப்ப ஆளை தேடி போனா ஆள் வீட்டுல இல்லை, போற நேரம் எல்லாம் இல்ல இல்ல என்ற பதில் வருவது. கடைசிக்கு தேடி தேடி போய் ஒரு கட்டத்தில் எங்கேயாவது அம்பிட்டுட்டாருண்டா, என்னவா அவ்வளவு நம்பிக்கை இல்லையா, நான் என்ன கல்லனா அப்படின்னு கடன் கொடுத்தவன பயமுடுத்துவான். கடன் கொடுத்தவரே என்னுடைய முன்னிலையிலே ஒருத்தர் சொன்னார், லட்சக்கணக்கு கொடுத்தேன் ஹசரத், நான் சொன்ன கொஞ்சம் உரமா கேட்டான் இல்லமே. இல்ல ஹசரத், இறக்கமா தான் பேசணும், உரமா பேசினா நாளைக்கு தாரத்தையும் தரமாட்டான். இவர் எப்படி பேசுறாருண்டா, ஆஜியார் சோமா ஆயிக்கிறீங்களா, நல்லா ஆயிக்கிறீங்களா, புள்ள குட்டி எல்லாம் சோமா, இவ்வளவு என்னமோ. இவன் தான் கடன் வாங்கினவன் மாறி, கடன் எடுத்தவன் ராஜாவாகி, கடன் கொடுத்தவன் அடிமையாகி, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுறார். அப்படி நிலைமை ஆயிட்டு. என்னைய விட உங்களுக்கு தெரியும், நீங்க பஜார்ல பழகுறவங்க, மக்கள்கிட்ட கடன் கொடுத்து மிச்சம் நஷ்டப்பட்டிருப்பீங்க, மிச்சம் கஷ்டப்பட்டிருப்பீங்க. கடன் எடுத்தவன் ராஜா மாறிக்கிறான், சொல்றான் மிச்சம் பேசினா தெரியும் தானே, அதோட இவர் போன், ஓ இவர் போன் ஆஃப், இவர் பேச மாட்டார். ஏலாசரத், அவன் பேசுற பேச்சுக்கு நாளைக்கு உசுறுமையோனுமே, இந்த பிள்ளையில் பாதுகாக்கப்படணுமே. அல்லாவின் நெல்லடியார்களே, இவ்வளவு இன்றைக்கு கடன் எடுத்தவனுக்கு அவ்வளவு திமிருண்டா, கயாமத்தில் அல்லாஹ் சும்மாட மாட்டான், அல்லாஹ் மன்னிக்கிறல்ல. வாழ்க்கையில் ஒரு நாளும் பறக்கத்துண்டாவாது. அதனால் கடன் எடுத்து பலவினர்கள் யாராவது இருந்தா கடனை கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு செய்யுங்க, கடன் கொடுக்கறதுக்குரிய ஏற்பாடு. இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தட்டையும் கடன் வாங்கி 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 இன்றைக்கு பொம்பளை பொம்பளோட நகையை ஈடு வச்சு, மைனியோட நகையை ஈடு வச்சு, மாமியோட நகையை ஈடு வச்சு, ஒரு கூட்டம் ஈடு கடைக்கிட்டே பொய்த்து கொண்டு இன்னைக்கு முஸ்லிம்கள் ஈட்டுக்கடையில சீரல் இருத்த பாக்குறோம். இவ்வளவு பெரிய ஆறாம் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஈட்டை பத்தி, அந்த ஈட்டை உருவாக்கணும் முஸ்லிம்கள் உள்ள சமூக தலைவர்கள். ஒவ்வொரு பள்ளிகள்லயும் இஸ்லாமிய ஈட்டு முறை, இஸ்லாமிய கடன் முறை, இஸ்லாமிய அமைப்புகள் இது உருவாக்கப்படணும் பள்ளிகள்ல. இன்னைக்கு அது இல்ல. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு பணக்காரர்களுக்கு தான் எல்லாம் ஏற்படுத்தப்படுவது, ஏழைகளுக்கு இல்ல, தின்றத்துக்கு இல்லாத ஏழைகளுக்கு ஒரு ஏற்பாடும் இல்ல. அதனால எல்லாரும் ஏழைகளுக்கு ஒரு ஏற்பாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு, ஏழைகள் இன்றைக்கு பேங்குக்கு வட்டி கடைக்கு போகாமைக்க அதுக்குரிய ஏற்பாடு, பணக்காரர்கள் சேர்ந்து இதுக்குரிய ஏற்பாடு செய்யணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு கடன் எடுத்தவர்களுக்கு பெரிய கௌரவம், அவரை கௌரவப்படுத்துறாங்க. அடிக்கடி கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறார், ஏன் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தருவாராம். இன்னும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி எதையுமே நாங்க எழுதுற பழக்கம் உண்டாக்கணும். இன்னைக்கு நாம பாக்குறோம், கடைசியா முடிக்கிறேன், ஒன்று ரெண்டு நிமிஷம் முன்ன பின்னே ஆயினா அல்லாஹ்காண்டி மன்னிச்சுக்கோங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன், இன்னைக்கு எங்களுக்குள்ள ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் என்னான்டா, நாங்க வெளிரங்கத்துல ஹோட்டல் வச்சிருக்கிறார், பன் கடை வச்சிருக்கிறார், இறைச்சி கடை வச்சிருக்கிறார், மரக்கறி கடை வச்சிருக்கிறார், அரசாங்க தொழில் செய்கிறார், ஆனா இது இவருக்கு போதாது என்ற ஒரு எண்ணம். அதனால உள்ளுக்கு இன்னொரு பிசினஸ் செய்யணும்ன்ற ஒரு ஆசை. அதுக்கு என்ன செய்யற, கஷ்டப்பட்டு செய்யலா, ஒரு கூட்டம் ஈக்கிறாங்க, சில மக்களை ஏமாத்தேலும், அவங்கள்ட்ட போய் சொல்ற, ஆஜியார் நீங்க இவ்வளோ தந்தா, நீங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணினா, எங்கள்கிட்ட இப்படி ஒரு பிசினஸ் உண்டிக்கு, அதுல நீங்க ஷியா எடுங்கோ, உங்களுக்கு வந்து நாங்க மாசம் முடிய இப்படி இப்படி எல்லாம் லாபம் தருவோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் பார்த்தார், மாஷா அல்லாஹ், காலுக்கு மேல காலை போட்டுக்கொண்டு புட்டுவத்தில் உட்கார்ந்து கொண்டு மாசம் மாசம் 50,000, மாசம் மாசம் 1,00,000, மாசம் மாசம் 2,00,000 வருதுண்டா, எவ்வளவு அழகான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு இவர் இப்ப பண்ணினாரு இன்வெஸ்ட். கொடுத்தாரு 5,00,000 ரூபாவை 10,00,000 ரூபாவை அல்லாஹ் பாதுகாக்கணும். அண்மையில் ஒருத்தர் ஒரு பள்ளிரெண்டு உட்கார்ந்து சொன்னார், அதுல இருந்ததே ஒரு ஊடு, அதை கொஞ்சம் அதுலதான் நாங்க ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒருத்தன் கேட்டான், ஊட்டை வித்தேன் 12,00,000 ரூபாக்கு, அப்படியே தூக்கி கொடுத்தேன் அதுல, இன்னும் இன்னும் 2 மாசமா ஒரு இன்னொரு 12,000 ரூபா கூட வரல அதுல, இப்ப நான் கூலி கொடுக்கறதுக்கு இல்லாமிக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதர் இந்த ஏரியால் ஒரு பள்ளியில் என்கிட்ட சொன்னார், இந்த ஏரியால் ஒரு பள்ளியில். அல்லாஹ்வை நெல்லடியார்களே, அதனால் இன்றைக்கு அப்படி ஒரு கூட்டம் தெரியும், இவங்களை ஏமாத்தலாம், நீங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணி நான் இப்படி தரலாம் என்ற ஒரு ஒரு வியாபாரத்தை, ஒரு ஏமாற்று முறையை ஆரம்பிச்சு எங்கட மக்கள் இது எழுதப்படாது, யாருக்கும் தெரியப்படாது, பொண்டாட்டிக்கு தெரியாமலே உள்ளுக்கு கொடுத்து உள்ளுக்காலே பணக்காரன் ஆவோம், சுருக்க ஒரு பிராடோ எடுத்துருவோம், ரெண்டு ஊட்டம் வாங்கிடுவோம் அப்படின்ற ஒரு பெருமையான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக வேண்டி உள்ரங்கத்துல தூக்கி கொடுத்தா அவன் இப்ப இவங்களை வச்சு வாட்டி கொண்டிருக்கிறான். எங்களுடைய நாட்டில் பல இடங்கள் அப்படி நடந்தது. ஒரு இடத்துல இப்படி ஒருத்தர் ஏமாத்தி எல்லோரும் தூக்கி கொடுத்தாங்க காசு பணங்களை, கோடிக்கணக்கு, 1 கோடி 2 கோடி 50 லட்சம் வீடை வித்து காரை வித்து இருந்த கடை, ஒரே ஒரு கடை, வருமானம் வர கடை எல்லாத்தையும் வித்து கொடுத்துட்டா அவனும் உண்மையிலே சரியா அழகாக ஹிக்மத்தை பயன்படுத்தி 1 மாசம் 2 மாசம் இவர் எதிர்பார்த்ததை விட பெரிய தொகையை அவர் லாபமாக கொடுத்துட்டு அதோட 200-300 கோடிகள் நினைக்கிறேன் அதுக்கு மேல தூக்கி கொண்டு இவன் மாறிட்டான். இவன் இப்ப ஆள் இல்ல, இப்ப முழிக்கிறாங்க. இப்ப முழிச்சா இங்க போலீஸ்காரன் போய் சொன்னா அவன் கேக்குறான், நீங்க கொடுத்த படிக்கு என்ன ஆதாரம், துண்ட கொண்டு வாங்கோ, குரான் சொன்ன படிக்கு நீங்க எழுதிந்தா துண்ட காட்டலாம் இல்லையா, நீங்க மறைமுகமா பணக்காரராக பாத்தீங்க, ஆனால இப்ப உங்களுக்கு துண்டு இல்ல, போலீஸ்ல ஏற்றுக்கொள்றான், இல்ல இல்ல. இப்ப குடும்பத்துக்கு அவன் எங்கேயோ ஒளிஞ்சிருந்து கால் பண்றான், என்ன தெரியுமா, என் குடும்பத்துக்கு என்னமாவது ஒன்று நடந்தா நான் தற்கொலை செஞ்சு சாவுவேன். இப்ப கடன் கொடுத்தவர்கள் குடும்பத்தை கண்ணியமா பார்த்துக்கொள்றாங்க, ஏ அவன் தற்கொலை செஞ்சுட்டான்டா வார சல்லி வராதே, இப்ப அவருடைய குடும்பத்தை இவங்க பாக்குறாங்க. எல்லாம் நிலடியார்களே, எவ்வளவு பெரிய அநியாயம். இது மாதிரி எத்தனையோ பேர் இன்றைக்கு ஏமாத்தத்துக்கு ஒரு கூட்டம் உருவாகி எங்கட சமுதாயத்தினுடைய காசு பணங்கள் எல்லாம் ஒரு விதத்தில் அழிக்கப்பட்டு கொண்டு போகுது. எனவே எல்லாம் நிலடியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துக்கள் இதுல நாங்க கவனமாக இருந்தோம் என்றா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பான், எங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்படும். கடன் தொல்லை உள்ளவர்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு அவருடைய கடனுக்குரிய ஏற்பாடு செய்யணுமே தவிர, இவர் எந்த நாளும் கடன்காரராக இருந்து உள்ளவங்கள்ட்ட எல்லாம் வாங்கி இவர் வாழ்நாள் முழுக்க பிச்சைக்காரனாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு போறாங்க, ஹஜ்ரத் அபு உமாமா அல் பாஹிலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறான், கேட்டாங்க அபு உமாமா என்ன விஷயம் பள்ளிக்குள்ள, சொன்னாங்க கவலைகளும் கடனும் தொத்திக் கொண்டது யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க அபு உமாமா நீங்க காலையிலும் மாலையிலும் அல்லாஹ் இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வஅஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வஅஊது பிக்க மினல் ஜுபனி வல் புகல் வஅஊது பிக்க மின் கலபத்தி தைனி வகஹரி ரிஜால் என்ற துஆவை ஓதுங்கோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய கடன்களை இல்லாமலாக்குவான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபியே சொல்றார், கொஞ்ச நாள்கள் போகல என்னுடைய கடன்களை அல்லாஹ் இல்லாமலாக்கிட்டான். எனவே அல்லாஹோடு தொடர்பு வச்சு எங்களுடைய கடனுக்குரிய ஏற்பாடை ஹலாலான முறையில் செய்து நாங்கள் ஒவ்வொருவரும் குடுக்கல் வாங்கலை சரியாக அமைச்சு கொண்டால் எங்களுடைய இபாதத்துக்கள் அல்லாஹிடத்தில் சரியாக ஒப்புக்கொள்ளப்படும். அதே நேரத்தில் அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களோட பள்ளிக்கு எங்களுடைய கொழும்பிலிருந்து ஒரு சின்ன இடத்துல முஸ்லீம்கள் குறைவாக வாழக்கூடிய ஒரு பகுதியில் தூர இடத்துக்கு பள்ளிக்கு போகணும் என்ற ஒரு அசௌகரியத்தின் பேரில் அந்த ஏரியாவில் ஒரு வீட்டை பள்ளியாக ஆக்கி அந்த இடத்துல எங்களுடைய தொழுகையை நடத்தணுன்றதுக்காக ஒரு வீட்டை பள்ளியாக வாங்கிறதுக்கு அந்த ஊர் மக்கள் அந்த மஹல்லா வாசிகள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பள்ளிகளிலும் அவங்களுக்கு உதவி செய்யப்படுவது அந்த அடிப்படையில் அந்த பள்ளிக்கு வசூலுக்காக இன்றைக்கு உங்களுடைய ஜும்மாவுக்கு அந்த மக்கள் வருகை தந்திருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். எங்களுக்கு முடியுமான அளவு அல்லாஹ்வுடைய மாளிகையை வாங்குறதுக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் முடியுமான அளவுக்கு அதாவது அள்ளி கொடுத்தீங்கன்றா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பள்ளியில் நடக்கிற ஒவ்வொரு இபாதத்தையும் உங்களுக்கு பங்குள்ளதாக அல்லாஹ் ஆக்குவான். உங்களுக்கு பெரிய பாக்கியம் அது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் ஜும்மா முடிஞ்சு போகும் பொழுது அந்த சகோதரர் நிற்பாங்க, அவங்களுக்கு அந்த ஹக்குகளை கொடுத்து ஒவ்வொருத்தரும் நன்மை அடைஞ்சு கொள்றது மீசிங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக, எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்க செய்வானாக, நல்ல முறையிலே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. தாய் தந்தருடைய பாவத்தை மன்னிப்பாயா, எங்களுடைய கண்ணியமான உஸ்தாமாருடைய பாவங்களை மன்னிப்பாயா, முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்துருவாயாக. வாஹிரது அவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.